நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ரமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் சன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நெருமை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நெருமை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொருப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய. இன்று சனிக்கிழமை எங்களுடைய சனிக்கிழமை சத்சங்கம் வளமை போல் கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமைகின்றது. இந்த வாரத்தில் நான்கு கேள்விகள் வந்திருக்கின்றது, சிலவற்றிற்கு இன்று விடை காண்போம். முதலாவது கேள்வி, நாங்கள் இப்போது சைவ சித்தாந்தம் உங்களிடமிருந்து அடிப்படை கருத்துக்களை, யோகத்துக்கு தேவையான அடிப்படை கருத்துக்களை அறிந்து கொண்டிருக்கின்றோம். ரெண்டு மாதங்களுக்கு மேலாக ஞாயிற்றுக்கிழமை வகுப்புகளில் அதில் ஒரு கேள்வியை தொடுக்கின்றார் ஒரு சாதகர். அது என்ன கேள்வி என்றால், எனக்கு ஓரளவு விளக்கம் இருக்கின்றது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து, இருப்பினும் ஏன் இறைவன் அழித்தல் தொழிலை செய்கின்றார், எங்களுடைய உடலை அழிக்காமல் விட்டு எங்களுடைய வினைப்பயன்களை முடித்து விட்டு ஒரே அடியாக அழித்தல் தொழிலை செய்தால் நாங்கள் இறை திருவடியை அடைவோம் தானே எல்லா ஆன்மாக்களும், ஏன் படைத்து காத்து அழித்தல் தொழிலை தொடர்ச்சியாக செய்து வருகின்றார் என்று தனக்கு ஒரு கேள்வி எழுகின்றது. அதற்குரிய காரணத்தை கேட்கின்றார். சைவ சித்தாந்தத்தில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம், சைவ சித்தாந்த கருத்துப்படி இறைவன் இந்த முத்தொழிலையும் சொரூப நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு வந்து சிவசக்தி உதவியுடன் ஐந்து தொழிலுக்கும் ஐந்து பேரை நியமித்து அதை செய்கின்றார். படைத்தல் பிரம்மனாகவும், காத்தல் விஷ்ணுவாகவும், அழித்தல் உருத்ரனாகவும், மறைத்தல் மகேஸ்வரனாகவும், அருளல் சதாசிவமாகவும் இருந்து செய்கின்றார். இதில் மூன்று முக்கிய தொழில்கள் படைத்தல் காத்தல் அழித்தல், அதுதான் அந்த அன்பருடைய கேள்வி. இந்த அழித்தல் தொழிலை ஏன் செய்கின்றது என்று சைவ சித்தாந்தம் உறுதியாக சொல்கின்றது. ஆன்மாக்கள் இந்த உலகிற்கு உடல் எடுத்து அந்த உடலிலிருந்து தங்களுடைய வினைகளை போக்கி அந்த வினைகளை முற்றாக ஒழித்த பின் ஆணவ மலம் முற்றாக நீங்க பெற்று பதிஞானத்தால் இறைவன் திருவடியை அடைய வேண்டும் என்பதுதான் இறைவனின் செயல்முறை பயிற்சி என்று படித்துக் கொண்டு வருகின்றோம். இதில் என்ன நடக்கின்றது? ஏன் இந்த அழித்தல் தொழிலோ இந்த மூன்று தொழிலுமோ தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் என்பதுதான் அந்த அன்பருடைய கேள்வி. அழித்தலை வைத்து தொடக்கி இருக்கின்றார். இந்த அழித்தல் தொழிலுக்கு சைவ சித்தாந்தத்தில் தரப்படும் விளக்கம், இந்த ஆன்மாக்கள் இந்த வினைகளை அனுபவிக்கும் போது தளர்ச்சி அடைகின்றன, சோர்ந்து போகின்றன. ஆகவே சோர்ந்த நிலையில் இந்த ஆன்மாக்கள் தொடர்ச்சியாக அதை அனுபவித்து முடிக்க இயலாது, மீண்டும் தளர்ந்துவிடும் என்பதற்காக இதை காலம் நியதி தத்துவத்தை வைத்து ஆன்மாக்களுக்கு இந்த உடலை, இந்த உலகத்தை, இந்த உபகரணங்களை, கருவிகளை, உலகப் பொருட்களை தனுகரண புவன போகங்களாக இறைவன் படைத்து காத்து அளிக்கின்றார். அதற்குரிய காரணம், ஆன்மா சோர்வடைந்து போய் அந்த தன்னுடைய செயல்முறை திட்டம், ஆன்மாவை தன்னுடைய நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்ற செயல்முறை திட்டம். ஏனென்றால் ஆன்மா அறிவுடைய பொருள், அது நின்றுவிடக்கூடாது என்பதற்காக இந்த முறையை இறைவன் செயல்முறை திட்டமாக பயன்படுத்துகின்றார். சுருங்கச் சொல்லின், ஆன்மா தளர்ச்சியுறும் போது அதன் உடலை அழித்து மீண்டும் புது உடல் கொடுத்து அதற்குரிய வினைகளையும் மீண்டும் கொடுத்து அந்த ஆன்மாவை ஒவ்வொரு முறையும் அவர்களுடைய அந்த ஆன்மாவுக்குரிய வினைப்படி தேவைப்படும் உடல்களை கொடுத்து அந்த வினைகளை முற்றாக அளிப்பதற்காகத்தான் இந்த முத்தொழிலும் நடைபெறுகின்றது என்பது இந்த அன்பருடைய கேள்விக்குரிய விளக்கம். இதில் முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்றால், இந்த படைத்தல் தொழிலை செய்வது இறைவன் ஆணவ மலத்தை முற்றாக ஒழிக்கும் வரை இந்த படைத்தல் தொழில் நடந்து கொண்டே இருக்கும். ஆன்மாக்களின் ஆணவ மலம் முற்றொழிப்புக்காக காத்தல் தொழிலை செய்வது இறைவன் எங்களுடைய கண்ம மல நீக்கத்திற்காக, அதாவது இந்த தனுகரண பூன போகங்களை இறைவன் படைத்த பின் அதை காக்க வேண்டும். அதை காத்தால்தான் ஆன்மா இந்த வினைகளை ஆற்றி அறிவித்திறனை பெறும். ஆகவே காத்தல் தொழில் முக்கியமானது என்னத்திற்கென்றால், ஆன்மாவின் வினைகளை அனுபவிப்பதற்கு எல்லாம் சரியான முறையில் இருக்க வேண்டும். அழித்தல் தொழில், அழித்தல் தொழில் என்ன செய்கின்றதென்றால், சாரி, கண்ம வினையை ஒழிப்பதற்குத்தான் அழித்தல் தொழில். தடுமாறாக சொல்லிவிட்டேன். கண்ம வினைகளை ஒழிப்பதற்கு தான் அழித்தல் தொழில் நடைபெறுகின்றது. ஏனென்றால் அந்த கண்ம வினைகளாகிய பிராப்த வினைகளை அந்த ஆன்மா அனுபவிக்க வேண்டும். ஒரு பிறப்பில் மாத்திரம் அதை அனுபவிக்க முடியாது, அதற்கு பல பிறப்புகள் தேவை. ஆகவே அந்த அழித்தல் தொழிலை இறைவன் செய்கின்றார். காத்தல் தொழிலை என்னத்துக்கு செய்கின்றார் இறைவன் என்றால், மாயா மலத்தை நடத்தி முடிப்பதற்கு. மாயையில் இருந்துதான் இந்த தனுகரண பூவன போகங்கள் உருவாக்கப்படுகின்றது இந்த செயல் திட்டத்தில். ஆகவே மாயா மலத்தை பாவித்து இந்த மாயை பொருட்களை ஆன்மா ஈடேற்றத்திற்காக ஆன்ம தத்துவத்தில் இறைவன் கொண்டு வந்திருக்கின்றார். அந்த மாயை மலத்தை ஆன்மா பயன்படுத்தி தன்னுடைய வினைகளை அகற்றி, ஆணவ மலத்தை அகற்றி பதிஞானத்தை நாடி இறைவன் திருவடியை அடைவதற்கு என்பது இந்த அன்பருக்குரிய கேள்விக்குரிய விளக்கம். சிறிய தூரம் உங்களை கொண்டு சென்று விட்டேன் என்றால், ஏனென்றால் எல்லோரும் சைவ சித்தாந்தத்தை படித்து கொண்டிருக்கின்றீர்கள். அடிப்படை கருத்துக்களை இப்போது சொல்லும் விளக்கங்கள் உங்களுக்கு இப்போது கொஞ்சம் கூடுதலாக புரிவதற்கு சந்தர்ப்பம் உண்டு. அடுத்தது என்ன கேள்வி என்றால், இரண்டாவது கேள்வி, ஒரு அன்பர் கேட்கின்றார், தன்னுடைய அனுபவத்தை தான் சொல்கின்றார், தனக்கு இப்போது ஓரளவு ரெண்டில் மூன்று பகுதி வாழ்வை தான் முடித்து விட்டேன், வாழக்கூடிய நாட்களுக்குரிய வாழ்வை வயதை சொல்லவில்லை, ஆனால் இப்போது என்னுடைய உடலில் நோய்கள் பீடிக்கின்றது, வயதுக்குரிய நோய்கள் என்று மருத்துவர் சொல்கின்றார். நானும் இந்த சைவ சித்தாந்தத்தையும் படிக்கின்றேன், கிரியா யோகத்திலும் ஆறு வருடங்களாக இருக்கின்றேன். அதை நான் ஒத்துக்கொள்ளுகின்றேன். அது என்னுடைய வயது தளர்ச்சியால் வரக்கூடிய நோய்கள்தான். இருப்பினும் ஒரு சிறிய பயம், இறந்து விடுவேனா அல்லது என்ன மாதிரி இதிலிருந்து என்னுடைய மனநிலையை மீட்கலாம். எப்பவும் வைத்தியரிடம் போகும்போது அந்த நோய் வந்திருக்கின்றது, இந்த நோய் வந்திருக்கின்றது என்று, அதுவும் அந்தந்த வயதில் வர இருக்கும் நோய்தான் வந்திருக்கின்றது, புதிதாக இல்லை என்பதும் அவர் தைரியம் சொல்கின்றார். இருப்பினும் அந்த நோய்கள் உடலுக்கு வந்தவுடன் மனதில் ஒரு பயம் தோன்றிவிட்டது ஐயா. இதற்கு நீங்கள் ஏதாவது நேர்மறை விடயங்களை சொல்வீர்களா? நேர்கருத்துக்களை அந்த அன்பருக்கு சொல்லக்கூடியது சொல்லளவில் தான், உணர்வளவில் செயலளவில் அவர்தான் அதை செயல்படுத்த வேண்டும், நான் அல்ல. இந்த உடல் எங்களுக்கு தரப்படும் இந்த உடல் முதல் கல்வியோடு சம்பந்தமாகத்தான் இது அமைகின்றது. இந்த உடலை நாங்கள் ஒரு வாடகை வீடாகத்தான் கருத வேண்டும். அதுதான் சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஏனென்றால் இந்த உடலை நாங்கள் எடுத்து, இந்த முதலாவது கேள்வியில் சொன்னபடி, இந்த உடலை உதறி என்றால் ஒடுக்கி, அதாவது அழித்தல் தொழிலில் இல்லாது செய்து இறைவன் மீண்டும் ஒரு உடல் எடுத்து மீண்டும் வாழ்ந்து மீண்டும் அழித்து இது தொடர்ச்சியாகின்றது. இதை கொஞ்சம் சைவ சித்தாந்த முறையில் இந்த கேள்வி கேட்ட அன்பர் யோசித்து பார்த்தால், இந்த உடல்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு வாடகை வீடு, அதை சொல்லளவில் எடுக்கலாம், ஆனால் செயலளவிலோ மனதளவிலோ ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினம். இருப்பினும் அதுதான் உண்மை. ஆகவே இந்த வாடகை வீட்டில் வந்து குடியிருந்து கொண்டு இது எங்களுடைய சொந்த வீடு என்று நினைக்கின்றோம் எல்லோரும், என்னையும் சேர்த்துத்தான் சொல்கின்றேன். அதனால்தான் இந்த துன்பங்கள். நாங்கள் இருப்பது வாடகை வீடு என்று சொன்னால் துன்பம் குறைவு. அதை உலகியலில் யோசிச்சு பாருங்கள். ஒரு சொந்த வீட்டை வைத்து நீங்கள் வாழும்போது அதை நீங்கள் பராமரிக்க வேண்டும் முழுமையாக. ஏனென்றால் அதற்கு ஒரு வேல்யூ ஒன்று சொல்வோம், அதற்கு ஒரு 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 தகுதி ஒன்று இருக்கின்றது அந்த வீட்டுக்கு. அதை நீங்கள் பராமரித்தால்தான் அந்த நிலையை நீங்கள் தேக்கி வைத்துக் கொள்ளலாம் பொருள் அளவில். ஆகவே நீங்கள் அதுக்கு கடுமுயற்சி செய்து அப்படி செய்வீர்கள். ஆனால் ஒரு வாடகை வீட்டில் உலகியலில் இருந்தால் நீங்கள் அந்த பிரச்சனை இல்லாது வாழ்வீர்கள். ஏனென்றால் அது ஒரு வாடகை வீடு, உங்களுக்கு இருக்கும் வரைக்கும் அந்த வீடு நன்றாக இருந்தால் சரி, அப்படி இல்லை என்றால் இன்னொரு வீட்டுக்கு மாறுவீர்கள். ஆகவே உங்களுடைய மனநிலை கொஞ்சம் தளர்ச்சி அடைந்திருக்கும் என்றால், தளர்ச்சி என்று சொல்வது கொஞ்சம் கோவப்படாமல் அல்லது நீங்கள் ஆவேசப்படாமல் அல்லது நீங்கள் கஷ்டப்படாமல் மன ரீதியில் ஓரளவு தளர்ச்சியாக இருப்பீர்கள். ஏனென்றால் அது வாடகை வீடு. ஆகவே உலகியல் அளவில் நாங்கள் அதை எவ்வளவு சந்தோஷமாக அப்படியான வீடுகளில் இருக்கும் போது வாழ்கின்றோம், ஆனால் எங்களுடைய சொந்த உடலில் அந்த உடலை, அது எனது உடல், என் உடல் என்று உரிமை கொண்டாடுகின்றோம். அது பிழை என்று இல்லை, அதை என் உடல் எனது உடல் என்று உரிமை கொண்டாட வேண்டும். நல்ல விஷயத்திற்காக அதை கூட உறுதியாக கொண்டாடக்கூடாது, பற்றிருந்து கொண்டாட வேண்டும். உடலை நாங்கள் தக்க வைக்க வேண்டும், நல்ல நிலையில் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய கிரியா யோகா ஆன்மீக பயிற்சிக்கு, ஆன்மீகத்தின் முறையில். ஆனால் உலகியல் வாழ்க்கை முறையிலும் நன்றாக வைத்திருக்க வேண்டும், நோய்கள் பீடிக்காது, அதுவும் உண்மைதான். ஆனால் இது என்னுடைய சொந்த உடல் அல்லது இது எனக்கு சொந்தமானது என்று உரிமை கொண்டாடுகின்றோம் கூடுதலாக. அந்த உரிமைதான் எங்களை அந்த மனப்பயத்தையும் மரணப்பீதியையும் கொண்டு வருகின்றது. ஆகவே இந்த அன்பருக்குரிய பதில், உங்களுக்கு வைத்தியர் அது உங்களுடைய வயதில் வரக்கூடிய நோய்கள்தான் என்று சொல்லி நேர்மறை கருத்தை தந்திருந்தாலும், சைவ சித்தாந்தத்தில் நாங்கள் அடிப்படை கருத்துக்களை படிக்கின்றோம். வாழ்க்கைக்கு தேவையானவற்றை கிரியா யோக செயல்முறை பயிற்சியில் இருக்கின்றோம். சைவ சித்தாந்த சிவ யோகத்தில் இருந்து வந்த கிரியா யோகத்தில் இவை ரெண்டுமே உங்களுக்கு நேர்மறை எண்ணத்தை உற்பத்தி செய்ய வேண்டும் உங்களுடைய மனதில். ஆகவே இதை ஒரு வாடகை வீடாக எப்பவும் கருதி கொள்ளுங்கள் உடலை. உரிமை கொண்டாட வேண்டாம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரெண்டு விடயங்களிலுமிருந்து கிரியா யோகத்திலும் சரி, சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலும் சரி, நீங்கள் அதை உணரத் துவங்கிவிட்டீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு விதமான மன துன்பமோ அல்லது துயரமோ ஏற்படாது, நீங்கள் தவிர்க்கலாம் என்பது அந்த கேள்விக்குரிய பதில். இந்த ரெண்டு கேள்வியை விட இன்று மற்றைய கேள்விகளுக்கு விடை காணாது, வேறு சில விடயங்களை இன்று கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அது என்னவென்றால், இன்று நாளை திங்கட்கிழமை இந்த மூன்று நாட்களிலும் நான்கு கிரியா யோகா சாதகர்களுக்கு தேவையான பயிற்சி சாதனை செய்வதற்குரிய நேரமாக அமைந்திருக்கின்றது. அவற்றை ஒரு முறை சாதகர்களுக்காக இன்று நினைவு கூறுவோம். இன்று அருள்நந்தி சிவம் என்று சொல்லப்படும் அருளாளருடைய சமாதி தினம். இவர் புறசந்தான குரவரில் ஒருவர். புறச்சந்தான குரவர், அகச்சந்தான குரவர் இதில் ஒருவர். புறச்சந்தான குரவர், அகச்சந்தான குரவர் என்று நாலு நாலு பேர் இருக்கிறார்கள். அவற்றை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். புறச்சந்தான குரவரில் சமய குரவர்களான திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்க வாசகர் இருக்கிறார்கள். அகச்சந்தான குரவர்களில் இந்த சைவ சித்தாந்தத்தையே எங்களுக்கு வழங்கிய அற்புதமான குருவாகிய மெய்கண்டாரின் கீழ் அருள்நந்தி சிவமும், அவரின் கீழ் மறைஞான சம்பந்தரும், அவரின் கீழ் உமாபதி சிவமும் இருக்கின்றார்கள் என்று முதலும் பார்த்திருக்கின்றோம். அந்த வரிசையில் இரண்டாவது இடத்தில் அகசந்தான குரவிலில் இருக்கும் அருள்நந்தி சிவத்தாருடைய குரு பூஜை தினம் என்று. இவர் எங்களுக்கு எதை தந்துவிட்டு சென்றார் சைவ சித்தாந்தத்தில் என்று பார்த்தால், சிவஞான சித்தியார் என்ற மிகவும் விளக்கமான ஒரு நூலை தந்துவிட்டு போயிருக்கின்றார். இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களில் பல கருத்துக்களும் அந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சைவ சித்தாந்த சாஸ்திர நூல்களாக 14 நூல்களை இந்த நான்கு அகசந்தான புரவர்களும் உருவாக்கி இருக்கின்றார்கள். அதில் சிவஞான சித்தியாரை எங்களுக்கு படைத்து கொடுத்தது அருள்நந்தி சிவம் அவர்கள். மிகவும் அற்புதமான அருளாளர். ஆகவே நாங்கள் அவர்கள் அந்த நேரம் அதை எங்களுக்கு இறை அருளால் படைத்து கொடுத்து அதை சைவ சித்தாந்த பேராசிரியர்கள் மூலம் இன்று நாங்கள் அதை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையையும் சாதனையையும் ஒருங்கமைக்க பெரம்பொருளும் பாபாஜியும் அருள் செய்திருக்கின்றார்கள். ஆகவே இன்றைய அவருடைய குரு பூஜை தினத்தில் எங்களுடைய சாதகர்கள் எல்லோரும் உங்களுடைய சாதனையில் அருள்நந்தி சிவம் அருளாளரையும் நிறுத்தி அவருக்கு உங்களுடைய சாதனையை காணிக்கையாக கொடுத்து அவருடைய அருளாசியை நீங்கள் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக நாளை, அது மாதத்துக்கு ஒரு முறை வரும் நாள்தான், ஆனால் இந்த நான்கு விடயங்கள் மூன்று நாட்களில் வருவதால் அதையும் ஒரு சுருக்கமாக நினைவு கூர்ந்து விடுவோம். நாளை அமாவாசை தினம். ஆகவே பௌர்ணமி அமாவாசை தினங்களில் நீங்கள் தியானம் செய்ய வேண்டும். மேலதிகமாக செய்யாவிட்டாலும் நீங்கள் செய்யும் உங்களுடைய ஒவ்வொரு நாள் அன்றாட தியானமே உங்களுக்கு பல மடங்கு சித்தியை அந்த நாளில் செய்யும் தியானம் தரும் என்பது பாபாஜியின் தெய்வீக குரலில் கொடுக்கப்பட்ட கருத்து. அதன் பிரகாரம் நாளை அமாவாசை தினம். ஆகவே உங்களுடைய சாதனையை நீங்கள் தவறாது செய்யுங்கள். அந்த அமாவாசை பௌர்ணமி தினங்களை நீங்கள் தவற விட்டு விடக்கூடாது என்பதை மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன். திங்கட்கிழமை எங்களுடைய கிரியா யோகம் பாபாஜியால் இந்த உலகிற்கு நான்கு முறை கொண்டு வரப்பட்டதென்று போன வாரமும் ஒரு சத்சங்கத்தில் பார்த்தோம். அதில் மூன்றாவது தடவையாக கிரியா யோகம் இந்த உலகத்திற்கு பாமர மக்களுக்கு செல்லும் வகையில் பாபாஜியால் லாகிரி மாஷேர் என்ற அருளாளரால் கொண்டு வரப்பட்டது எல்லோரும் அறிந்ததே. யோகதா கிரியா யோகம் என்ற பெயரில் அது இங்கு கொணரப்பட்டது. 1861 பாபாஜியால் ஆட்கொள்ளப்பட்டார் லாகிரி மாஷேர், பாபாஜியின் மலையில், இமாலயா மலையில். அந்த கதைக்கு நான் செல்லவில்லை, அதை பலமுறை பல ஆண்டுகள் அவருடைய கதையை பார்த்திருக்கின்றோம். எல்லாருக்கும் தெரிந்த விடயம், அவருடைய குரு பூஜை தினம் திங்கட்கிழமை. ஆகவே திங்கட்கிழமை சாதனையை பாபாஜியுடன் சேர்த்து லாகிரி மகேஷியர் அருளாளருக்கும் நீங்கள் காணிக்கை செய்யுங்கள், அவரின் அருளாசியை பெறுங்கள் என்பது அடுத்த விடயம். இறுதியாக விடயத்தை மாத்திரம் தொடக்குகின்றேன். இந்த வார திங்கட்கிழமையிலிருந்து எல்லோருக்கும் பரிச்சயமான நவராத்திரி தொடங்குகின்றது. நவராத்திரியை பற்றி நாங்கள் விளக்கமாக அடுத்த சத்சங்கத்தில் புதன்கிழமை பேசுவோம். இருப்பினும் இந்த நவராத்திரி 9 கொண்ட சக்தி வழிபாடு மிகவும் முக்கியம். கிரியாசாதகர்கள் மாத்திரமல்ல, உலகியல் இருக்கும் எல்லா ஆன்மாக்களுக்குமே மிகவும் முக்கியமானது. சிவசக்தி கோட்பாட்டிலிருந்து, கிரியா யோகா தத்துவத்திலிருந்து, அதன் கீழ் எங்களுடைய உலகியல் வீட்டு வாழ்க்கை தத்துவத்திலிருந்து சக்தி மிகவும் முக்கியமானவள். ஆகவே இந்த மேல்நிலை சக்தி வழிபாடு இந்த திங்கட்கிழமை தொடங்குகின்றது. எங்களுடைய சாதகர்கள் எல்லோரும் அதை கிரியா யோகா முறைப்படி, யோகி ராமையா அவர்கள் செயற்பாட்டுக்கு கொண்டு வந்த முறைப்படி அந்த வழிபாட்டை நாங்கள் அனுஷ்டிக்கின்றோம் ஒவ்வொரு வருடமும். அதற்குரிய தகவல்களை நான் அதற்கு முதல் நாள் எல்லா சாதகர்களுக்கும் அனுப்புகின்றேன். ஒவ்வொரு வருடமும் அதை மீண்டும் இந்த முறை அனுப்புகின்றேன். உங்களுடைய சாதனையை இந்த 9 தொடர்ச்சியாக செய்யுங்கள். அதில் சொன்ன முறையை பின்பற்றி செய்யுங்கள். அது மிகவும் முக்கியமானது உங்களுடைய சாதனைக்கு. ஆகவே எங்களுடைய சாதனையில் நாங்கள் இந்த 3 சக்தி வழிபாட்டையும் கிரியா அன்னையின் வடிவில் பார்த்து செய்யப்போகின்றோம். அதுதான் கிரியா யோகா நவராத்திரி சாதனை. அதை பற்றிய விளக்கங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். எல்லோரும் முடிந்த அளவு அந்த சாதனையை ஒவ்வொரு நாளும் செய்து சக்தியாகிய பராசக்தி ஆகிய சிவசக்தியின் இடத்தில் இருக்கும் பராசக்திக்கும், கிரியா யோகத்தில் இருக்கும் கிரியா அன்னைக்கும், எல்லா சக்தி நிலைகளில் இருக்கும் இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா கடவுளுக்கும் நீங்கள் அதை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். ஆகவே அதையும் நீங்கள் இந்த திங்கட்கிழமையிலிருந்து செய்வதற்கு தயாராகுங்கள் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் நான் முடிவுக்கு கொண்டு வந்து இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்களின் கருத்துக்களையும் இணைத்து இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம. இறைவன் ஐயா
நம,
ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம்
ஓம் சிவாய நம,
ஓம் சிவாய நம. ஓம்
சத்சங்கம் வளர போல் கேள்வி பரவக்கூடிய சத்சங்கமாக அமைந்தது. அதில் முதலாவது சாகருடைய கேள்வி, ஏன் இறைவன் அடித்தல் தொழிலை தொடர்ச்சியாக செய்கின்றார் என்பது பற்றிய கேள்வி. அதற்கு படைத்தல் காத்தல் அடித்தலில் ஆன்மாக்கள் சோர்வடைந்து போவதனால்தான் இதற்குரிய காரணம் என விளக்கப்பட்டது. இருப்பினும் படைத்தல் இறைவனால் ஆணவமனம் உடைக்குமுறை செய்யப்படுகின்றது பற்றியும், காத்தல் இறைவனால் மாயா மரத்தை நடத்தி முடிப்பதற்கும் ஆன்மாவை அனுபவிப்பதற்கு பற்றியும், அடித்தல் கர்மவினையை ஒழிப்பதற்காகவும் மிகவும் சிறப்பாக விளக்கப்பட்டது. அடுத்து கிரியா யோகம் பயின்றும் சைவ சித்தாந்தம் படித்தும் பயன் வருகின்றது ஏன் என்பது பற்றிய கேள்வி. உடல்கள் எல்லாம் வாடகை வாடை வீடு என்று ஒப்பிட்டு நாம் பார்ப்போமாயில், உலகியல் அளவில் நாம் பார்க்கும் போது இதை நாம் சொந்தம் என கொள்வதால் இந்த துன்பம் ஏற்படுகின்றது. ஆனால் உண்மையில் சொந்தம் இல்லை, அதை நாங்கள் சொந்தம் என்று மேற்கொள்வதனால் தான் இந்த துன்பம் ஏற்படுகின்றது, அதாவது மயம் ஏற்படுகின்றது. அடுத்து இன்றைய அகச் சொன்னான புலர் வந்து அருணந்தி தேவருடைய தினமும், அடுத்து மூன்றாவது முறையாக திங்கட்கிழமை நம்மளுடைய லாகிரி மகாசியாருடைய தினம் வருவது பற்றியும், அதற்கு நாங்கள் சாதனை செய்து தியானம் இருக்க வேண்டியது இதை மீண்டும் மீட்டர் செய்து கூறிய மாத்திரமல்ல, அடுத்து திங்கட்கிழமையிலிருந்து நவராத்திரி பூஜை 9 நாட்கள் கொண்ட பூஜை சக்தி வழிபாடு சிவசக்தி கோட்பாட்டிலிருந்து தோன்றிய பற்றிய சுருக்கமான கருத்துக்களையும் மீண்டும் எல்லா சாதகருக்கும் ஞாபகமூட்டி, முக்கியமாக எல்லா சாதகர்களும் சாதனை செய்து தியானத்தில் இருக்க வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்தி கூறிக்கொள்கின்றேன். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
ஓம் கிரிய பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. நன்றி இரவனையா. மிகவும் சுருக்கமாக சொன்னவற்றை எல்லாவற்றையும் திருப்பி சுருக்கிய கருத்தில் சொன்னீர்கள். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. கார்த்திகேயன் ஐயா அனுப்பியிருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
ஒரு அன்பர் கேட்ட கேள்விக்கு பாபாஜியினுடைய திருவருளால் அவருடைய கருணையால் ரொம்ப அருமையான பதில, சைவ சித்தாந்தத்திலேருந்து கொடுத்த பதில நீங்க அழகாக சொன்னீர்கள். நானே மிகப்பா அடைஞ்சேன். இருந்தாலும் கேட்டிருக்க, இருந்தாலும் அந்த பதில் வந்து அழகா ஒரு பேராசிரியர் எந்த அளவுக்கு அத இனவனத்தோட சொல்லுவாரு, அந்த அளவுக்கு பாபாஜி உங்களை எல்லாம் ஊக்குவிச்சு அத நடத்துறாரு. அந்த விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சைவ சித்தாந்தத்துக்குள்ள நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கக்குள்ள அந்த விஷயங்களை ஒரு ஊடுருவி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த உணர்வு நிலையில நமக்கு ஒரு பிடிப்பு கிடைக்கும். அந்த வகையில அந்த பதில், நீங்க கொடுத்த பதில், அந்த வாடகை வீடு என்றது எல்லாருக்கும் உரிய பதில். பிரதமர்ல இருந்து முதலமைச்சர்ல இருந்து பதில்தான் எல்லாருக்கும் உள்ள பதில். அந்த இடத்துல கிரியாயோக சாதகர்கள் எந்த அளவுக்கு வெற்றி அடைகிறாங்க என்ற விஷயத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பயிற்சி மூலியமா மித்த பேர் என்ன வெற்றி அடைகிறாங்க, எல்லாரும் வெற்றி அடைகிறாங்க. எல்லாரும் பரிசு, இறைவன் கொடுக்குற பரிசு எல்லாருக்கும் கிடைக்குது. ஆனா நமக்கு எந்த அளவுக்கு ஒரு பரிசு கிடைக்குதுன்னா, வினையை கழிக்கக்கூடிய பரிச நமக்கு இறைவன் கிரியாயோக சாதகர்களுக்கு கொடுத்துருக்காரு. அந்த நடைமுறையில நம்ம எல்லாம் ரொம்ப முன்னேறி போயிட்டு இருக்கிறோம். ஆனா முன்னேறி போயிட்டு இருக்கிறோம் என்ற மாதிரி ஏமாந்துட கூடாதுன்றதுக்கு தான் பாபாஜி இப்படி எல்லாம் நமக்கு ஒரு சைவ சித்தாந்த கருத்துக்கள்லாம் நமக்கு கொடுத்து நல்ல ஆர்வத்தை கொடுத்து பின்னாடி இருந்து நம்மளை பாதுகாத்துட்டு வராரு என்ற உணர்வு எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் இருக்குது. அந்த வகையில இந்த சத்சங்கம் ரொம்ப அருமையான ஒரு அழகில் பாபாஜி அதை நிகழ்த்தி காட்டினார். அதே மாதிரி இன்னைக்கு அருள்நந்தியுடைய அருள்நந்தி சிவத்தினுடைய குரு பூஜைக்கு பாபாஜி அருளாலையும் உங்களுடைய உதவிய உங்க நம்ம சங்கத்தினுடைய உதவியாலையும் இன்னைக்கு அதில் போய் கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு காத்துட்டு, என்னுடைய டைம் 5:30 தான் வீட்டுக்கு வர முடிஞ்சுது. என்னை கூட்டு போன ஒரு இது ஆதீனத்திலேருந்து கூட்டு போனாங்க. தர்மபுர ஆதீனம்ன்றது திருவாடுதுறை ஆதீனத்துக்கு ஒப்பான ஒரு ஆதீனம் தர்மபுர ஆதீனம். அங்கேருந்து அவங்களே என்ன பாபாஜி சங்கத்துல தொண்டு செய்யறதுனால அவங்களுடைய இதுலயே என்ன கூப்பிட்டு போய் நல்லா அந்த அனுபவிச்சேன். அதே மாதிரி அங்க ஒரு பெரிய பிரார்த்தனையும் வச்சேன், நம்ம கிரியாயோக சாதகர்கள்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருவீங்கன்றது எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை ஏற்பட்டுடுச்சு அங்க நடந்த ஒரு நிகழ்வுல. அத போல இன்னைக்கு அது ஒரு நல்ல நிகழ்ச்சி. இன்னைக்கு அந்த குரு பூஜைக்கு கலந்துகிட்டதுக்கு பாபாஜிக்கு நன்றி, உங்களுக்கும் நான் நன்றி சொல்றேன். அந்த வகையில எல்லாருக்கும் அது வந்து கிடைக்கும். அந்த வகையில தான் நம்மளுடைய பிரார்த்தனைகள் இருக்குது, நம்ம சாதனா பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல நாளைக்கு அமாவாசை, மாலி அமாவாசைன்னு சொல்லுவாங்க, சிறப்பான ஒரு நாள் அது. பூமியிலேயே அந்த மாற்றங்கள் ஏற்படுது. மகான்கள் எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக அன்னைக்கு வந்து சாதனா பயிற்சிகளை மேன்மைப்படுத்தி பேசியிருக்காங்க. அதை செஞ்சிருக்காங்க, செஞ்சவங்களும் அதனுடைய நன்மை அடைஞ்சிருக்காங்க. அத மாதிரி ஒரு நாள் நாளைக்கு நல்ல சாதனையை பண்ணி நம்ம சிறப்படைவோம். அதே மாதிரி நவராத்திரி அன்ற மறுநாள் நவராத்திரி வருது, சக்தி வழிபாடு ஒரு சிறப்பான நாள், எல்லாம் ஒன்னா வருது, எல்லாத்தையும் நம்ம சிறப்பாக அனுபவிப்போம் பாபாஜியுடைய துணையோட. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. வளமை போல் அதை மீண்டும் மேலாக மெருகூட்டி பாபாஜியின் அருளினால் சில புதிய தகவல்களையும் அதில் இணைத்திருக்கின்றீர்கள் கார்த்திகேயன் ஐயா. அதற்கு மேலாக உங்களுடைய ஆன்ம இடையற்ற சார்பாகவும், உங்கள் சார்பாகவும், எங்களுடைய உலகளாவிய சங்கம் சார்பாகவும், நீங்கள் அந்த மறைஞான சம்பந்தருடைய குரு பூஜையில் அந்த ஆதீனத்தில் கலந்து கொண்டது எல்லோருக்கும் சிறப்பு. பேரளவில் மாத்திரமல்ல, நீங்கள் அதில் செய்த விடயங்கள், உங்களுடைய தொண்டு தியானம் எல்லாவற்றிலும் சங்க அங்கத்தவர்கள் அங்கத்தவர் என்ற முறையில் எல்லா சங்க அங்கத்தவருக்கும் ஒரு பகுதி உண்டென்று ஜோகி ராமையா அவர்கள் சொல்லுவார்கள். அதனால்தான் எல்லோரும் இந்த சத்சங்கத்தில் நீங்கள் குழுவுக்கில் இருக்க வேண்டும். சத்சங்கத்துக்கு இருப்பதற்குரிய விடயமே நீங்கள் ஒன்றும் செய்யாமல் சும்மா இருந்தாலே சில சுகம் வந்துடும் என்று நான் ஒரு சுருக்கிய கருத்தில் சொல்லுகின்றேன். ஏனென்றால் நீங்கள் முயற்சி எடுக்காமலே மற்றவர்களுடைய முயற்சியில் சிறிதளவு உங்களுக்கு கிடைக்கும் என்று ஜோகி ராமையா அவர்கள் பல இடங்களில் இதை சொல்லியிருக்கின்றார். ஆகவே எப்போதும் இந்த சத்சங்கத்து கூட்டத்துக்குள் இருந்து கொள்ளுங்கள். உங்களுடைய முயற்சி கிடைக்காவிட்டாலும் மற்றவர்களுடைய முயற்சியால் உங்களுக்கு சிறிதளவு பயன் அதில் உண்டு என்று யோகி ராமையா அவர்கள் தான் கூறியிருக்கின்றார்கள் அவருடைய அனுபவ ரீதியில். ஆகவே அதுவும் இன்று ஒரு செய்தி. அதற்கு மேலாக இந்த வாடகை வீட்டு உதாரணமும் சைவ சித்தாந்த பேராசிரியரால் தரப்பட்ட உதாரணம்தான். அதில் அவர் ஒரு முடிவிலும் இன்னொரு விடயத்தையும் சொல்லியிருந்தார், அதையும் சொல்லிவிடுகின்றேன். இந்த வாடகை வீட்டில் நாங்கள் வசித்து வந்தாலும் ஒரு நிரந்தர வீடு எங்களுக்கு இருக்கின்றது, அதுதான் இறைவன் திருவடி. அதை கூட சைவ சித்தாந்தத்தில் வீடு பேறு என்று சொல்லுவார்கள். இவற்றையெல்லாம் நாங்கள் செய்து நாங்கள் வீடு பேறு அடைய வேண்டும். அதாவது இந்த வாடகை வீட்டிலிருந்து நிரந்தர வீட்டிற்கு செல்ல வேண்டும். அந்த நிரந்தர வீடு பரம்பொருளின் திருவடி. அதை நாங்கள் எங்களுடைய கிரியா பாபாஜியின் உதவியுடன் அந்த திருவடியை எட்டுவோம். ஏதோ ஒரு புறப்பிலோ இந்த புறப்பிலோ என்று சொல்லி அவர்களுடைய அருளாசியை வேண்டி இந்த சத்சங்கத்தை முடிக்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.